வணக்கம். வினவு செய்தி அறிக்கை செப்டம்பர் 2019. இன்றைய செய்தி: டாலர் மட்டும் உலகம் முழுவதும் இருப்பது ஏன்? டாலர் என்றால் என்ன? அது மட்டும் எப்படி உலகம் முழுவதும் இருக்கிறது? அதன் மதிப்பு எப்படி மதிப்பிடப்படுகிறது? அது எந்த மதிப்பீட்டின் பெயரில் அச்சடிக்கப்படுகிறது? டாலர் என்ற பெயரில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, சிங்கப்பூர், தைவான் மற்றும் அமெரிக்காவை உள்ளிட்ட 20 நாடுகள் தமது செலாவணியை வைத்துள்ளன. ஆனால் உலகம் முழுவதும் டாலர் என்றால் அமெரிக்காவின் டாலரை தான் குறிப்பிடுகிறார்கள். அது உலக செலாவணி போல் செல்வாக்குடன் இருக்கிறது. மேலும் கரீபியன் நெதர்லாந்து, கிழக்கு திமோர், ஈக்வடார், மார்ஷல் தீவுகள், ஜிம்பாவே போன்ற சிறிய நாடுகளும் கூட அமெரிக்க டாலரை அதிகாரப்பூர்வ செலாவணியாக வைத்துள்ளன. 20 நூற்றாண்டின் மத்தியில் இருந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் செல்வாக்கு உலகம் முழுவதும் மலர்ந்து வந்தது. சமூக ஏகாதிபத்தியமான சோவியத் யூனியன் 90களில் வீழ்ச்சியடைந்த பிறகு அமெரிக்காவே ஒற்றை துருவ வல்லரசாக உலகில் செல்வாக்கு செலுத்தி வருகிறது. 1971 வரை பெரும்பான்மை நாடுகள் தனது செலாவணி அச்சடிப்பை தங்கத்தின் இருப்பை கொண்டு நடத்தின. அதன்பின் எவ்வளவு அந்நிய செலாவணி, அதாவது டாலர் இருக்கிறது என்பதை வைத்தும், கூடவே தங்கம், கடன் பத்திரங்கள் ஆகியவற்றின் மதிப்பை கொண்டு செலாவணியை அச்சடிக்கிறார்கள். மேலும் ஒரு நாட்டில் செல்வ மதிப்பு என்பது அது எத்தனை டாலர் வைத்திருக்கிறது என்பதை வைத்து மதிப்பிடப்படுகிறது. இது தொடர்பாக புதிய ஜனநாயகம் கட்டுரையின் ஒரு பகுதியை கீழே தருகிறோம். அமெரிக்கா டாலர்களை உற்பத்தி செய்கிறது. உலகின் பிற பகுதியினர் அந்த டாலர்களால் வாங்கப்படும் பொருட்களை உற்பத்தி செய்கின்றனர் என டாலரின் ஆதிக்கம் பற்றி கூறுகிறார் ஹென்றி லியூ என்ற பொருளாதார அறிஞர். உலகின் பிற பகுதியினர் என்பதில் சீனா, இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகள் மட்டுமல்ல, ரஷ்யா, ஜப்பான், ஐரோப்பிய யூனியன் போன்ற வல்லரசு நாடுகளும் அடங்கும். இன்று உலக பொருளாதாரம் அமெரிக்கா என்ற ஒற்றை இன்ஜினில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்கா விழுந்தால் வளர்ந்து வரும் நாடுகள் மட்டுமல்ல, பிற மேல்நிலை வல்லரசுகளும் சேர்ந்தே விழ வேண்டியதுதான். இந்த நாடுகள் தமது உற்பத்தி பொருட்களின் சந்தைக்காக மட்டும் அமெரிக்காவை சார்ந்திருக்கவில்லை. ஏற்றுமதி வர்த்தகத்தின் மூலம் தாம் ஈட்டும் டாலரின் பெரும்பகுதியை அமெரிக்க அரசு வெளியிடும் கடன் பத்திரங்களில் தான் முதலீடு செய்கின்றன. அதனால்தான் அமெரிக்க பொருளாதாரத்தை தேள் கொட்டினால் இவர்களுக்கு நெறிக்கட்டி விடுகிறது. அமெரிக்கா இந்த நாடுகளை இரண்டு வழிகளில் பயன்படுத்திக் கொள்கிறது. இந்நாடுகளிலிருந்து மிகவும் மலிவான விலையில் நுகர்பொருளை இறக்குமதி செய்து தனது சந்தை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறது. அமெரிக்காவின் இந்த இறக்குமதி சார்ந்த கொள்கையால் அதிகரித்து கொண்டு போகும் வர்த்தக பற்றாக்குறையை டாலரை அச்சடித்தோ அல்லது தனது நாட்டின் முதலீடு செய்யப்படும் டாலர்களை கொண்டோ ஈடுகட்டிக் கொள்கிறது. வர்த்தக பற்றாக்குறையை ஈடுகட்டுவதற்கு மட்டுமின்றி அந்நிய நாடுகளில் அதிக வட்டியில் முதலீடு செய்வதற்கும் தனது போர் செலவுகளுக்கும் கூட தனது நாட்டு கடன் பத்திரங்களில் பிற நாடுகள் முதலீடு செய்யும் டாலர்களை பயன்படுத்தி வருகிறது. டாலரின் மேலாதிக்கத்தை பயன்படுத்தி கொண்டு பிற நாடுகளின் உழைப்பையும் சேமிப்பையும் உறிஞ்சிக் கொழுக்கும் ஒட்டுண்ணியாக அமெரிக்க ஏகாதிபத்தியம் வாழுகிறது என்பதைத்தான் இது எடுத்துக்காட்டுகிறது. டாலருக்கு போட்டியாக வேறொரு நாணயம் சர்வதேச செலாவணியாக வராத வரை அமெரிக்காவின் இந்த ஒட்டுண்ணித்துணம் கேள்வி கேட்பாரின்றி செல்லுபடியாகும். பொருட்களை உற்பத்தி செய்வதை விட டாலரை இடையராது அச்சடித்து அதனை வெளியே புழக்கத்தில் விடுவதுதான் அமெரிக்காவில் லாபகரமான வர்த்தகம் என குறிப்பிடுகிறது எக்கனாமிஸ்ட் என்ற இதழ். இதுநாள் வரை அமெரிக்காவில் அச்சடிக்கப்பட்ட மொத்த டாலரில் ஏறத்தாழ 70% டாலர்கள் அமெரிக்காவுக்கு வெளியேதான் சுற்றி கொண்டுள்ளன. இதில் 1.5% டாலரை அமெரிக்கா திரும்ப பெற வேண்டிய நிலை ஏற்பட்டாலே அதன் பொருளாதாரம் நிலைகுலைந்து போய்விடும் என கூறப்படுகிறது. எனினும் எண்ணெய் வளம் டாலருக்கு மட்டும் விற்கப்படுவது என்ற அலாதியான ஏற்பாட்டின் காரணமாகவும், தனது இராணுவ பலத்தை கொண்டும் டாலரின் புழக்கத்தையும் அதன் மேலாதிக்கத்தையும் அமெரிக்கா பாதுகாத்து வருகிறது. டாலருக்கு மாற்றாக வரக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட யூரோ பிராந்தியத்தைச் சேர்ந்த ஜெர்மனியின் பொருளாதார வளர்ச்சி இந்த ஆண்டின் 2வது காலாண்டில் வெறும் 0.1% தான். அதே யூரோ பிராந்தியத்தைச் சேர்ந்த பிரான்சிலோ இந்த ஆண்டின் பொருளாதார வளர்ச்சி சுழியமாகத்தான் இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த வளர்ச்சிக்கு கூட இந்த நாடுகள் அமெரிக்காவைத்தான் நம்பியுள்ளன. அது மட்டுமின்றி ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த கிரீஸ், ஸ்பெயின், போர்த்துகல், இத்தாலி உள்ளிட்ட 17 நாடுகள் அமெரிக்காவை விட மோசமாக பொதுக்கடன் பிரச்சனையில் சிக்கி திண்டாடி வருகின்றன. தனது உறுப்பு நாடுகளை கூட கை தூக்கிவிட முடியாத நிலையில் உள்ள ஐரோப்பிய யூனியன் அமெரிக்காவுக்கும் டாலருக்கும் மாற்றாக வர தற்சமயம் வாய்ப்பே இல்லை. உலக பொருளாதாரம் அமெரிக்கா என்ற ஒற்றை எஞ்சினியே நம்பியிருப்பதால் அமெரிக்காவின் டாலரும் அதன் சந்தையும் சரிந்து விடாமல் காப்பதில் ஏனைய நாடுகள் அதீத அக்கறை காட்டுகின்றன. தனக்கு மிக குறைந்த விலையில் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்யவும் குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கவும் ஏனைய நாடுகள் தயாராக இருப்பதால் அமெரிக்க ஏகாதிபத்தியம் மைனரை போல கவலையின்றி இருக்கிறது. டாலருக்கு மாற்றாக வேறொரு நாணயம் சர்வதேச செலாவணியாக வர வேண்டுமென்றால் அமெரிக்காவிற்கு கடன் கொடுத்துள்ள நாடுகள் தமது டாலர் முதலீடுகளை திரும்பப் பெற வேண்டிய நிலை ஏற்படும். இப்படி திரும்பப் பெறும் முதலீடுகளை மறுமுதலீடு செய்ய ஒரு இடம் வேண்டும். அமெரிக்காவுக்கு பதிலாக தங்களது பொருட்களை நுகர்வதற்கான வேறொரு சந்தையை அவர்கள் தேட வேண்டும். இதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை என்பதால் டாலரின் மேலாதிக்கத்திற்கு பெரிய அச்சுறுத்தல் ஏதும் தற்சமயம் ஏற்பட வாய்ப்பில்லை. அமெரிக்கா போண்டியாகிவிட்டது என்பது இன்று உலகறிந்த உண்மை. எனினும் அந்த உண்மையை ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் உலக முதலாளித்துவ பொருளாதாரம் அனைத்தும் அடுத்த கணமே போண்டியாகிவிடும். எனவே கடவுள் இருக்கிறார் என்று ஒப்புக்கொள்வதை தவிர மற்ற நாட்டு அரசுகளுக்கு வேறு வழியில்லை. இனி அமெரிக்காவுக்கு பொருளை விற்றவர்கள் பில்லை கொடுத்து பணம் கேட்டால் அமெரிக்க அரசு இப்படி வெளிப்படையாகவே பதில் சொல்லக்கூடும், கனவான்களே ஒரு நாள் பொறுத்து கொள்ளுங்கள், மெஷின் ஓடிக்கொண்டிருக்கிறது, டாலர் நோட்டுகள் காய்ந்தவுடன் எடுத்து வெட்டி எண்ணி கட்டித்தந்து விடுகிறோம். கடவுள் மீது நம்பிக்கை இருப்பவர்கள் பிரசாதத்தையும் நம்பித்தானே ஆக வேண்டும். இந்த கட்டுரை 2008 அமெரிக்காவில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏற்பட்ட சிக்கலை விளக்கும் வண்ணம் எழுதப்பட்டது. இன்றைக்கு அந்த நெருக்கடி மேலும் தீவிரமாகி இருக்கிறது. விரைவிலேயே அமெரிக்காவை மையமாக வைத்து ஒரு பெரும் நெருக்கடி வரும். முதலாளித்துவ உலகில் அதை தடுத்து நிறுத்த எந்த சீர்திருத்தங்களும் இல்லை என முதலாளித்துவ அறிஞர்களே எழுதி வருகின்றனர். அதன் அறிகுறியாக அமெரிக்கா சீனா வர்த்தக போர், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முரண்பாடு, ரஷ்யா தனியாக எண்ணெயை ஏற்றுமதி செய்வது, ஈரானுக்கு எதிரான அமெரிக்க தடை என நிறைய பிரச்சனைகள் சமீப மாதங்களில் அதிகரித்து வருகின்றன. அந்த வகையில் டாலரின் ஏகபோகம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டாலும் அமெரிக்கா வீழ்ந்தால் மொத்த உலகமும் விழ வேண்டியிருக்கும் என்ற சூழலில் முழு உலகமும் சிக்கியிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மேலும் செய்திகளுக்கு உழைக்கும் மக்களின் இணைய குரலான வினவுதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.